சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 84 கண்கட்டு வித்தை. கட்டப்பட்ட கண்களுடன் குதிரை மீது அமர்ந்து சென்ற பூவாழகையின் மனத்தில் கணக்கற்ற துன்ப அலைகள் எழுந்து மோதிக்கொண்டிருந்த போதிலும், வேளிர்குலத்தில் பிறந்ததன் விளைவாக பயத்துக்கு மட்டும் அவள் சிறிதும் இடம் கொடாததால் உள்ள நிலையை தெளிவாக சீர்தூக்கி பார்க்கும் திறன் அவள் புத்திக்கு இருக்கவே செய்தது. அது காரணமாக கண்களால் காண முடியாததை புலன்களால் உணர முற்பட்டாள் அந்த வேளிர்குல பேரழகி. அரண்மனை திட்டி வாசல் தென்பட்டதுமே தங்கள் கண்களை கட்டும்படி வீரர்களுக்கு உத்தரவிட்ட காவலர் தலைவன் அரண்மனையை நாடுவதில் அளவுக்கு மீறிய தாமதம் காட்டும் காரணம் என்ன என்று எண்ணி பார்த்ததன்றி, தன் கண்களும் தன் தோழியின் கண்களும் கட்டப்பட்டதுமே புறவிகள் பல திசைகளில் சென்றுவிட்டதை அவற்றின் குளம்படி சத்தங்களால் அவள் உணர்ந்து கொண்டாளாகையால், தங்களை சிறை செய்த வீரர்கள் தொடர்ந்து காவல் புரிவதை விட்டு ஏன் ஓடிவிட்டார்கள் என்று நினைத்து பார்த்தாள். தங்கள் புறவிகளை தவிர முன்னால் ஒரு புறவையும் பின்னால் ஒரு புறவையுமே வருகின்றன என்பதை அவற்றின் நடை ஒளியிலிருந்து ஊகித்த பூவழகி, வாள் கிடைத்தால் 2-3 வீரர்களை எதிர்த்து போரிடும் திறன் வாய்ந்த வேளிர்குல வீரமாவது ஒருத்தியை காவல் புரிய இருவர் போதுமிட்டு நினைக்கின்றானா இந்த காவலர் தலைவன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டதன்றி, காவலர் தலைவன் போக்கை எண்ணி பார்த்து பெரிதும் வியப்பையும் அடைந்தாள். அரண்மனை திட்டமாக தெரிந்த பின்பு நேராக உள்ளே தங்களை அழைத்து செல்வதை விட்டு திசையை காவலர் தலைவன் மாற்றியதும், தங்களை சிறை வைப்பதை இருங்கோவேள் ரகசியமாக வைத்திருக்க முயல்கின்றான் என்று நினைத்த வேளிர்குல மங்கை அதற்கு பிறகு ஒரு ஜாமமாகியும் அரண்மனையை தாங்கள் நெருங்காததையும் பிரயாணத்தை தொடர்ந்து நடத்துவதையும் பார்த்து காவலர் தலைவன் தங்களை எங்கு கொண்டு போகின்றான் என்பதை அறிய முடியாமல் தவித்தாள். எல்லைப்புற மாளிகைக்கு வெளியில் சந்தித்த சமயத்திலிருந்தே தலை முதல் கால் வரை யவனர்களைப் போல் காவலர் தலைவன் கவசத்தை அணிந்திருந்தானாதலால் அவன் முகத்தை பார்க்க முடியாது போனதாலும், அவன் குரலும் பழக்கமற்ற புதிய குரலாயிருந்ததாலும், ஏதும் பேசாமலேயே நீண்ட நேரம் பயணம் செய்த பூவழகி நடுநிசைக்கு பிறகு 2 ஜாமத்துக்கு மேலும் நீடித்த பயணத்தின் அலுப்பையும் மனத்தின் கவலையையும் தாங்க முடியாமல் இன்பவள்ளியை அழைத்து, இன்பவள்ளி, காவலர் தலைவரிடம் நேரம் எத்தனை இருக்கும் என்று கேள் என்று கட்டளையிட்டாள். அதிகாரம் நிரம்பிய குரலில் பூவழகி தன் தோழிக்கு பிறப்பித்த உத்தரவை காதில் வாங்கிக் கொண்ட காவலர் தலைவன் தோழி கேட்கும் முன்பாகவே, வெளியே இன்னும் 4 நாழிகைகளே இருக்கின்றன, சொல்லுங்கள் தலைவியிடம் என்றான். எத்தனை நேரம் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இக்கேள்வியை பூவழகி நேரடியாகவே காவலர் தலைவனை கேட்டாள். காவலர் தலைவன் சிறிதும் உணர்ச்சியற்ற குரலில் சர்வ சகஜமாக பதில் சொன்னான். போக வேண்டிய இடம் தூரம், ஆகவே நேரம் அதிகமாவது இயற்கைதானே என்று. போக வேண்டிய இடம் எது, அதையாவது சொல்ல முடியுமா என்று வினவினாள் பூவழகி குரலில் சிறிது கோபத்தை காட்டி. ஆஹா, தாராளமாக சொல்ல முடியும், மன்னர் இருக்கும் இட போகிறோம் என்றான் காவலர் தலைமன். இந்த பதிலை சொல்கையில் அவன் குரலில் சிறிது கேலியும் கலந்திருந்ததாக தோன்றியதால் பூவழகியின் கோபம் எல்லை மீறவி, மன்னரா, எந்த மன்னர், அந்த அயோக்கியனை மன்னன் என்று யார் சொன்னது என்று சீறினாள். சோழ நாட்டு நன்மையில் அக்கறையுள்ள அனைவரும் சொல்கிறார்கள் என்று பதில் சொன்னான் காவலர் தலைவன். கூலி வாங்குவதற்காக வஞ்சகர்களை புகழும் நாக்கை என்ன செய்தாலும் தகும், வாழால் துண்டித்து எறியலாம். அப்படியானால் உமது நாக்கையும் துண்டிக்க வேண்டியதுதானே?
அந்த பாக்கியம் இது நாவுக்கு இல்லை.
ஏன்,
நான் கூலியும் வாங்கவில்லை, வஞ்சகரை புகழவும் இல்லை
என்று ஏளனத்துடன் வந்தது காவலன் தலைவன் பதில். பூவழகி சிந்திக்க தொடங்கினாள். காவலர் தலைவன் பேச்சில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டாளாகையால் அது என்னவாக இருக்கக்கூடும் என்று அறிய முடியாமல் திணறியதன்றி அதை வாய்விட்டு சொல்ல முற்பட்டு,
காவலர் தலைவரே, உமது பேச்சு விசித்திரமாயிருக்கிறது, முரண்பாடாகவும் இருக்கிறது, குழப்பமும் நிரம்ப இருக்கிறது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கிறது என்றாள்.
உண்மை உண்மை என்று கேலியுடன் ஆமோதித்த காவலர் தலைவன் பெரிதாக நகைக்கவும் செய்தான்.
எது உண்மை, எதற்கு நகைக்கின்றீர்
என்று ஆத்திரத்தோடு வினவிய பூவழகி தன் புறவையை சற்றென்று நிறுத்தினாள்.
கண்ணை கட்டியிருப்பதும் உண்மை, உங்களை காட்டில் விட்டிருப்பதும் உண்மை
என்று சிரித்துக் கொண்டே சொன்ன காவலர் தலைவன் பின்னால் வந்து கொண்டிருந்த வீரனை அழைத்து,
ஏய், இவர்கள் கண்கட்டுகளை அவிழ்த்துவிடு, இனி தேவையில்லை
என்று கூறவே அந்த வீரனால் கண்கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட பூவழகி குதிரையிலிருந்து கீழே குதித்து கண்களை சிறிது கசக்கி விட்டுக் கொண்டு சுற்றிலும் பார்வையை செலுத்தினாள். அக்கம் பக்கத்தில் அடர்ந்திருந்த மரங்கள் இருந்தும் சற்று தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்று ஜலத்தின் ஒளியிலிருந்தும் ஆற்றின் கரையில் உள்ள ஒரு காட்டில் தான் இருப்பதை உணர்ந்தாள் பூவழகி. மரங்களின் ஊடே கண்களை செலுத்தி கருக்களின் இருட்டிலும் பளபளவென்று தெரிந்த நீரைக் கண்டு,
இது என்ன ஆறு, இது என்ன காடு என்று வினவினாள்.
இது காவிரிதான்,
கிழக்கே செல்ல செல்ல ஆழம் அதிகமாகி சற்று குறுக்களாக தெரிகிறது. புகார் பிராந்தியத்தில் இதில் மரக்கலங்களும் உலவுமே உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டான் காவலர் தலைவன்.
தெரியும், ஆனால் அதன் கரையில் இத்தனை பெரிய காடு இருப்பதை நான் பார்த்ததில்லை என்றாள் பூவழகி.
நீங்கள் எப்பொழுதும் பட்டினப்புறங்களில் இருந்திருக்கின்றீர்கள். ஆகவே காவிரியின் காடுகள் என்ன, எந்த காட்டையுமே அதிகமாக பார்த்ததில்லை. இதைவிட அடர்த்தியான காடுகளை பார்க்கும் பாக்கியம் இன்னும் சில நாட்களில் கிடைக்கும் என்றான் காவலர் தலைவன்.
காட்டை பார்க்கும் பாக்கியமா என்று வியப்புடன் வினவிய பூவழகி திடீரென்று சந்தேகப்பட்டு,
அப்படியானால் அரண்மனைக்கு என்று கேட்க முற்பட்டு வாசகத்தை முடிக்காமலே விட்டாள்.
அரண்மனையா, அங்கு நமக்கு என்ன வேலை
என்று சர்வ சாதாரணமாக கேட்ட காவலர் தலைவன் தன்னுடன் வந்த வீரனை அழைத்து,
இனி நீ உடையை களையலாம் என்று கூறினான்.
பூவழகி எரித்துவிடும் கண்களோடு காவலர் தலைவனை நோக்கி, என்ன உளறுகிறீர்?
சிங்கா வீரனை உடையை களைய சொல்கிறீ என்று உஷ்ணத்தோடு கேட்கவும் செய்தார்.
ஆம் என்று கூறி நகைத்த காவலர் தலைவன், அடடே, மறந்துவிட்டேன், நான் இங்கு இருக்கக்கூடாதுதான் என்று சொல்லிவிட்டு மரங்கள் இருந்த மறைவை நோக்கி சென்றார்.
காவலர் தலைவன் கட்டளைப்படி அதிதூரிதமாக உடையை களைய வீரன் முற்பட்டவுடன் பூவழகி வேறுபுற முகத்தை திருப்பிக் கொண்டு கண்களையும் மூடிக்கொண்டாள். சில வினாடிகளே அவள் கண்கள் மூடிக்கிடந்தன. உள்ளம் மட்டும் மடை திறந்து ஆத்திர அலைகளை எழுப்பிக் கொண்டிருந்தன. ஆத்திர அலைகள் விளைவித்த உஷ்ணத்தை சமன்படுத்த இஷ்டப்பட்டன போல் மூடிக்கிடந்த பூவழகியின் கண்களை பின்புறமாக வந்த இரு தன் கரங்கள் சற்று அதிகமாக அழுத்தி மூடின. பட்டு கண்ணம் ஒன்று அவள் கண்ணத்துடன் இழைத்தது.
தலைவி
என்று மதுரக்கான போல் அழைத்த சொல்லொன்றும் அவள் காதில் நுழைந்தது. பூவழகியின் ஆத்திரம் அகன்றது. அதன் இடத்தை வியப்பு அடைத்துக் கொண்டது.
யார், நீயா?
திரும்பி பார்க்காமலும் அந்த கன்னத்தில் இழைப்பில் இருந்த தன் கன்னத்தை நீக்கிக் கொள்ளாமலும் வினவினாள் பூவழகி.
ஆமாம் தலைவி
என்று சற்று இறைந்து எழுந்த சொற்கள் துன்பத்தையெல்லாம் துடைக்க வந்த அமுத துளிகள் என்று அவள் இதயத்துக்கு பெரும் சாந்தியை அளித்தன. அந்த சாந்தியின் விளைவாக துள்ளும் உள்ளத்துடனும் மலர்ந்த முகத்துடனும் சரில் என்று திரும்பிய பூவழகி,
நிஜமாக நீதானா? நம்ப முடியவில்லையே அள்ளி. ஆண் உடைய இந்த அழகு தேகம் எப்படி அணிந்தது
என்று பூரித்து பேச்சுக்களை உதிர்த்தாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.